ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிப்போம்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
சரி சரி, எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசி, கிறிஸ்து இயேசுவில்
இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
திரும்ப இருக்க வாசிங்க, கிறிஸ்து
இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
ரைட், பக்கத்துல இருக்க பாருங்க, பாதி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஹல்லேலூயா. சரி, இதனால கிறிஸ்துவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், மைண்ட் ஆஃப் காட் என்கிற தலைப்புல சில 5 ஆங்கிள் 5 கோணங்களிலே நாம் கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இதனால தேவ கிருபையை நாம் சிந்திக்க போறோம், ஓ அல்லது தியானிக்க போறோம். கிறிஸ்துவின் சிந்தை, இந்த வசனம் டைரக்டாகவே சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுள். இந்த வார்த்தையை வெளியில் இருக்கிறவர்களுக்கு, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல முடியாது. உலகத்தில் இருந்து உள்ளே வந்துவிட்ட நமக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள், என்னிலும் இருக்க கடவுள். சைனர் ஆமே சொன்ன. சரி, என்னை கவனிங்க, பொதுவாக நாம் எல்லாருக்கும் ஒரு சிந்தை இருக்கு. ஒவ்வொருடைய சிந்தையும் வேறுபட்டதாக, வித்தியாசம் உள்ளதாக காணப்படுறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒரு மாதிரியாக இருக்கிறோம். என்ன கவனிங்க, நாம் எல்லாருக்குள்ளையும் இயற்கையாகவே ஒரு சிந்தை இருக்கு. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இயற்கையாகவே ஒரு சிந்தை இருக்கு. அது என்ன சிந்தை தெரியுமா? வேதம் சொல்றது அதுதான் மாமிச சிந்தை. ரோமர் 8:6 நாம் பார்க்கிறோம், கார்னலி மைண்ட். நம்ம எல்லாருக்கும் இயற்கையாகவே ஒரு சிந்தை இருக்கிறது, அது மாமிச சிந்தை என்று சொல்லிட்டு அந்த வசனம் தொடர்றது. மாமிச சிந்தை மரணம். கிறிஸ்துவின் சிந்தையோ அல்லது ஆவிக்குரிய சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரோமர் 8:6 நீங்க வாசித்து பாருங்க. மாமிச சிந்தை, அதன் முடிவு மரணம். நமக்குள்ளே இருக்கிற இயற்கையான சிந்தை என்னவென்றால் மாமிச சிந்தை, காணலி மாயம். அதன் முடிவு மரணம் என்று சொல்லப்படுறது. ஆனால் ஆவியின் சிந்தை, அதாவது கிறிஸ்துவின் சிந்தையோ, அதன் முடிவு ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்படுறது. சரி, நான் ஆமே சொல்லு. சரி, ஒவ்வொரு மனிதனுக்களும் இயற்கையாகவே இருக்கிற ஒரு சிந்தை என்னவென்றால் அது மாமிச சிந்தை, அதன் முடிவு மரணம். இப்படி சொல்லிவிட்டு மாமிசிந்த மரணம் என்று சொல்லி ஆறாம் சொல்றாங்க, 7வது பார்ப்பீங்க. ரோமர் 8:7 பார்ப்பீங்க சொன்னால், உலக சிநேகிதம், ஐ மீன் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இயற்கையாகவே மனிதனுக்குள் இருக்கிற சிந்தை அது மாமிச சிந்தை, அந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை என்று இந்த வசனம் தெளிவாக சொல்றது. என்ன கவனி, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட போது, கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த போது, ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்ட போதோ, நாம் ஆவியிலே மறுபடி பிறந்து அன்றில் இருந்து நம்முடைய சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மாறித்தான் ஆக வேண்டும். இதைத்தான் நாம் ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதை படி, ரோமர் 12:2 நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ நாம் லெட் அஸ் சேஞ்ச், நம்முடைய மனம் மாற வேண்டும், நம்முடைய சிந்தை மாற வேண்டும், நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, அவரை போல மறுரூபமாகுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இயற்கையாகவே ஒரு விதமாக இருக்கிறவர்கள், ஆனால் நாம் எல்லோரும் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து நமக்குள்ளே வந்துவிட்ட ஆவியானவர் செய்கிற அரும் பெரும் காரியம் என்னவென்றால், நம்மை நம்முடைய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மறுவப்படுத்தி பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவை போல மாட்டுகிற ஒரு பாரிய வேலையை நமக்குள்ளே ரட்சிப்பு நாளில் இருந்து ஆவியானவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆனா இங்கு காரியம் என்னவென்றால், ஆவியானவர் நமக்குள்ளே ஆரம்பிக்க வந்துவிட்ட அந்த வேலையை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும். எந்த அளவுக்கு நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாம் இசைந்து கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தன்னுடைய வேலையை செய்ய முடியும். நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில், நாம் விட்டு கொடுக்காத பட்சத்தில், நான் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்காத பட்சத்தில் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஒன்றையும் செய்ய முடியாது. மாற்று முறையில சொல்ல போனால், நம்மை பலவந்தப்படுத்தி ஆவியானவர் நம்மை பக்குவப்படுத்த முடியாது. நம்மை பலத்காரப்படுத்தி கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவின் சிந்தையை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வர முடியாது. நாம் ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் ஆவியின் சிந்தையை அல்லது கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளே உருவாக்க முடியும், கொண்டு வர முடியும். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல், நாம் எல்லாருக்குள்ளும் குமனாக பொதுவாக ஒரு சிந்தை இருக்கிறது, அது மாமிச சிந்தை. சோ நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் ஆவியிலே மறுபடி பிறக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தை அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவராலே மறுரூபமாக்கப்படுகிறது. அந்த சீல், அதோட முடிவு என்னவென்றால், நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாரிய ஒரு காரியத்தை, ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அது என்னவென்றால், நம்முடைய மனதை மறுரூபமாக்கி கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. இதைத்தான் வேதம் ஆவியின் சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்ட், மற்றது காணொலி மைண்ட், மாம்ச சிந்தை. ரெண்டு விதமான சிந்தை இருக்கு, ஒன்று ஆவியின் சிந்தை, மற்றது மாம்ச சிந்தை. சோ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வர முடியும். நமக்குள்ளே இருக்கிற மாமிச சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வேரறுத்து, நமக்குள்ளே இருக்கிற மாமிச சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து தகர்த்து கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளே ஃபார்ம் பண்ணுகிற, உருவாக்குகிற, உண்டாக்குகிற அந்த மாபெரும் வேலையிலே ஈடுபட்டு இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நம்மை நாம் இசைவாய் விட்டு கொடுக்கும் போது, தேவ ஆவியானவர் தேவ வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்மை மறுவப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அப்போதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மாமிச சிந்தை உள்ள மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஈவன் தோ நான் மறுபடி பிறந்திருக்கலாம், ஆனால் இன்னும் நான் மாமிச சிந்தையோட தொடர்ந்து வாழ்வேனா இருந்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாமிச சிந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பகையாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை நாம் எல்லாருக்கும் வர வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் எல்லோரும் தரித்துக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சிந்தையை நீயும் நானும் வாஞ்சிக்க வேண்டும். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சிந்தையை ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்க நம்மை பூரணமாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சாயல் லெட் அஸ் சேஞ்ச் பை தி ஹோலி ஸ்பிரிட். நாம் மாற வேண்டும். சரி, என்ன கவனி, இன்னைக்கு நேரம் மாறிச்சு, சரிதான்? ஹலோ, இன்னைக்கு நேரம் மாறிடு, சரிதான்? ஒரு மணிக்கால வித்தியாசம். இப்ப நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு இந்த நேரம் மாறினத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டோம், சரிதான்? அப்படி இல்லாட்டா இன்னைக்கு நேரம் பிந்தி வந்திருப்பீங்க. யாராவது பிந்தி வந்தாங்க? இல்லையா? வெரி குட், யூ ஆர் வெரி குட் பீப்புள், ஐ அப்ரிசியேட் இட். சோ நேரம் மாறி இருக்குது, ஆகவே அந்த நேரத்துக்கு ஏற்றுபடி நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம். அப்படி இல்லாட்டா நான் 2 மணி தான் வருவோம், ஒவ்வொரு ஒரு மணிக்கான எல்லாவற்றிலும் லேட்டா இருப்போம், டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவோம். உலகம் உலக காரியம் இல்லை. ஒரு மனுஷன் வேலைக்கு லேட்டா போங்க, கூண்டிங்க கோ ஹெட், சரிப்பட்டு வரா. சோ நேரம் மாறும் போது நாம் அது கேட்டபடி நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம். இல்லாட்டி நான் நிக்க முடியாது. அப்ப யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம்? அதே போல தேவ ஆவியானவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய மைண்டை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய இருதயத்தின் நம்முடைய சிந்தையின் நினைவுகளை மாற்றுவதற்கு நமக்குள்ள ஆவியானவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று என் உள்ளத்துல உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் தேவ ஆவியானவர் சிலருக்குள்ள பாடுபடுகிறார், அவர்களை மாற்ற விரும்பியும் அவர் அதை மாற்ற முடியாமல் உள்ளே பாடுபடுகிறார். But we believe in Christ. We are born again Christian. ஞானஸ்நானம் பெற்றிருக்கும், பரிசுத்தாவியை பெற்றிருக்கும். ஆனால் நம்மை தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி நம்மை மாற்றுவதற்கு, கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள உருவாக்குவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் பிடிவாதமாக இருக்கபடியால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பாடுபடுகிற துக்கப்படுகிறார். எந்த அளவுக்கு நாம் ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உருவாகும், நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாற முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அது மட்டுமல்ல, அப்படி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உருவாகும் போதுதான் கிறிஸ்துவும் ஆவியானவரும் தங்களுடைய எண்ணங்களையும் நம்மளோடு ஷேர் பண்ண முடியும், தங்களுடைய நோக்கங்களை நமக்கு தெரிவிக்க முடியும். வேதத்தில் ஒரு மனிதன் இப்படியாய் முழங்குகிறார், அப்போஸ்தலனாய பவுல் 1 கொரிந்தியர் 2 கடைசி வசனத்தை வாசிக்கிற 1 கொரிந்தியர் 2 கடைசி வசனம் 2:16 1 கொரிந்தியர் 2:16 படி என்ன சொல்றாய்.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது.
அப்போஸ்தலனாய பவுல் என்ன சொல்றாரு, எங்களுக்கோ யாருடைய சிந்தை உண்டா இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, யாரு சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. எங்களுக்கோ பவுல் சொல்லுறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்னவா இருக்கு? உண்டா இருக்குது. அப்படியானால் அப்போஸ்தலனாய பவுலுக்குள்ளே ஏற்கனவே வேறே ஒரு சிந்தை இருந்திருக்க வேண்டும். பவுல் சொல்லுறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்கு. அதுக்கு முன்பு கிறிஸ்து அவரை பிடிக்கிறதுக்கு முன்பு அவருக்குள்ள வேற சிந்தை இருந்தது. ஆனா கிறிஸ்து அவருக்குள்ளே வந்த போதோ ஆவியானவர் அவருக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்கி விட்டார். ஆகவே அந்த மனிதன் தைரியமாய் நம்மை போல பாடுள்ள அந்த பரிசுத்தவான் பவுல் இப்படியாய் தைரியமாக முழங்குகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கு. இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களையும் என்னையும் பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், நாம் இப்படி சொல்ல முடியுமா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாரு என்று நாம் சொல்ல முடியும்? It's a challenge for everybody who believe in Christ. கிறிஸ்துவின் சிந்தை அது ஆவியின் சிந்தை. மறுபக்கத்திலே மாமிச சிந்தை நாம் போராடுகிறோம். இந்த மாமிச சிந்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு கிறிஸ்துவின் சிந்தைக்குரிய சில முக்கியமான காரியங்களோட சேவை நான் முடிக்கிறது நான் விரும்புகிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் மணிக்கொடுங்க, ரோமர் எழுத நிருபம் 8 சோ வெரி சாரி 1 கொரிந்தியர் 3 அப்போ வாசித்த 1 கொரிந்தியர் 2 கடைசி வசனத்தில் இருந்து 3 அதிகாரத்திலிருந்து முதல் 2 3 வசனத்தை படி 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றது எங்களுக்கும் கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்கு அப்படி சொல்லிட்டு மூன்றாம் வசனத்திலிருந்து படி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை
மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள்
உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும்
குழந்தைகள் என்றும்
எண்ணி பேச வேண்டியதாயிற்று
எண்ணி பேச வேண்டியதாயிற்று What a thing! Look at in a county. In the இரண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்றாரு எங்களுக்கும் கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லி போட்டு அடுத்த வசனத்துல கொரிந்தில் இருக்கிற சபைக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போனவங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர் என்று என்னால் எண்ண முடியல மாமிசத்துக்குரிய கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி நான் பேச வேண்டியதாயிட்டது அப்ப இந்த மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பான்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்ற அடுத்த வசனப்படி
நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய்
மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடியா
இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை
அங்கால
பொறாமையும்
வாக்குவாதமும்
பேதங்களும் உங்களுக்குள்
இருக்கிறபடியா
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா
இங்க பாருங்க நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் எப்படி அதை கலந்து கொள்கிறாரு அடுத்த இந்த மூணாம் சொல்றார் பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கு Who are the people? They are in the church. Where are the people? எங்கே இருக்கிறார்கள் உள்ளே இருக்கிறார்கள் பட் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் எண்ண முடியவில்லை நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம் வாக்குவாதம் பண்றவர்களாக இருப்பார் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வாக்குவாதம் நீ சரி நாம் பிள்ளை எப்பயும் பொதுவாக மனித மனம் தன் பக்கமாகவும் நியாயத்தை வைத்துக் கொள் ஐ ஆம் கரெக்ட் நீதியை நம்பி நம் பக்கமாகவே எப்போதும் வைத்துக் கொள்வது மனித மனம் பொறாமை இது நான் உங்களுக்கு சொல்லவே தேவை எல்லாரும் ஒட்டிக்கொண்டிருக்கிற ஒரு ஆமை இலக்குல தள்ளிவிட்டாலும் போகும் திரும்பி வந்து கொள் வெட்டி அடித்தாலும் நோ நான் உன்னை விட்டு விளையறதும் இல்லை கை விடுறதும் இல்லை நீ பிறந்த நாள் தொட்டு இந்த நாள் முதல் நான் உன்னோட வாசம் பண்றேன் எப்படி உன்னை விட்டு போவேன் பொறாமை எரிச்ச There was a man called Cain. வேதத்தில் ஒரு மனிதரை நான் பார்க்கிறோம் அவர் தான் முதல் முதலாக மாமிச பிரகாரமாக முதல் முதல் பிறந்த மனிதன் காய் இந்த நபரை குறித்து நாம் பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனாலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தோட்டத்திலே நடந்தவர்கள் இவர்களுக்கு பிறந்த முதல் குமாரன் காய் தன் தம்பியோடு ஆவலோடு சேர்ந்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த போன அங்க போன போது ரெண்டு பேரும் மைண்டும் ஒளிப்படு ஒருவன் ஆவிக்குரிய சிந்தி உள்ளவனாக இருந்தான் அது கேட்டபடி அவன் பலி செலுத்தினான் ஆவை மற்றவன் மாமிச சிந்தி உள்ளவனாக இருந்தான் அவருடைய பலி ரோங்காக தவறாக ரெண்டு பேரும் பலி செலுத்தினார் ஆண்டவர் காயனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை என்ற உடன் காயனுடைய முகநாடி எல்லாம் வேறுபட்டது சிற்சில நேரங்களில் நாம் நமக்குள்ளே இருக்கிறத வெளியில சொல்லாட்டாலும் நம்ம முகநாடி அதை படம் பிடித்து காட்டுறதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் சிலருக்கு சொன்னாலும் புரியும் காயுடைய முகநாடி வேறுபட்டு ஏன் ஆண்டவர்களுடைய பலி அங்கீகரிக்கவில்லை இவருடைய முகநாடி தேவனுக்கு விரோதமாகத்தான் இருந்திருக்க நல்லா நான் சொல்ல சிந்தி ஏனென்றால் பலியை அங்கீகரிக்காமல் விட்டது யாரு தேவன் ஆனால் இவனுடைய கோபம் யார் பக்கம் திரும்பி இருக்குது பாருங்க இவருடைய பொறாமை கோபம் எரிச்சல் எல்லாம் யார் பக்கம் திரும்பி தம்பியார் பக்கம் திரும்பி பட் காயினுடைய காயினுடைய செயலின்படி God had a mistake காயுடைய செய்கையை பார்த்தால் கத்த தவறு செஞ்சிருக்கிறார் என்ன தவறு என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தம்பியிட காணிக்கையை ஏற்றுக்கொண்டு சோ தேவன் அங்கீகரிக்கவில்லை, முகநாடி சகோன் குரலமாக வேறுபட்டது. என் பலியை அங்கீகரிக்கவில்லை, உன் பலியை அங்கீகரித்தார் தேவன் என்று பொறாமையினாலே எழும்பி கொலை. உலகத்தில் பிறந்த முதல் மனுஷன், ஹி வாஸ் எ மர்டரர். இந்த உலகத்தில் மனுஷிகமாக பிறந்த முதல் மனிதனே ஒரு கொலைபாதகன். தன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்ற போது தன் சகோடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று வராமையினால் எரிச்சலினால் எழும்பி ஒருவரும் என்னை பார்க்கவில்லை என்று தன் சொந்த சகோதரனே, குற்றமற்ற அவனை, நீதிமானாயிருந்த அவனை, ஆவியின் சிந்தை உள்ள மனிதனாயிருந்த அவன், தேவனுக்கு பிரியமானவர்களை படைக்கிற ஒரு பெருமனம் படைத்த இருந்த ஒரு மனிதனை காயின் தன் சொந்த சகோதரனை தேவனுக்கு முன்பாய் கொலை செய்யும். இது மாமிச சிந்தை, பொறாமை, முடிவு கொலை, எரிச்சல் முடிவு கொலை, வாக்குவாதம் முடிவு கொலை. இன்றைக்கு எத்தனை வாக்குவாதங்கள் கொலைகளிலே முடிந்திருக்கிறது, நான் சொல்லாமலே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இது மாமிச சிந்தை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள். இது மாமிச சிந்தை என்றெல்லாம் வேதம் நமக்கு வர்ணிக்கிறது. சோ நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஐந்து கோணங்களிலே அவர்களை நாம் அலசி பார்க்க போகிறோம். நாம் வாசித்த வசனம் திரும்ப வாசிக்கும். பிலிப்பியர் 2:5.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுள். ரைட். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போனால், அதுக்கு முதல் வசனத்தை வாசிக்க, 4
அவனவன் தனக்கானவைகளை அல்ல புறனுக்கானவைகளை
நோக்குவானாக. கிறிஸ்துவின் சிந்தை, 5 காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து. முதலாவது, கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்று 4 சொல்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாம்? முதலாவது, கிறிஸ்துவின் சிந்தை தன்னலமற்ற சிந்தை அல்லது சுயநலமற்ற சிந்தை. நோ செல்ஃபிஷ்னஸ். தன்னலமற்ற சிந்தை அல்லது சுயநலமற்ற சிந்தை, இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். இந்த சிந்தையை நமக்குள்ள உருவாக்குறதுக்கு தேவ ஆவியானவர் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உள்ளே. ஆனா நாம் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை கேட்டு இந்த சிந்தை எனக்குள்ள உருவாக்கணும் என்று நாம் ஆவியானவருக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்கிறோமோ, அங்கேதான் நம்முடைய பக்குவம் இருக்கிறது, அங்கேதான் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையின் விருப்பம் இருக்கிறது. எந்த அளவுக்கு நான் ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும், எந்த அளவுக்கு எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வர வேண்டும், அது தன்னலமற்ற சிந்தை என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த தன்னலமற்ற சிந்தை எனக்குள்ள வர வேண்டும், உருவாக வேண்டும், அது வளர வேண்டும், அது பெருக வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வர வாஞ்சிக்கிறார். இதற்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும் போது, இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் அதை நமக்குள்ளே ஆரம்பித்து அதை கிரியைகளிலே வெளியிலே கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார். சரியான ஆமே சொல்லு. சோ கிறிஸ்துவின் சிந்தை முதலாவது அது என்னவென்றால், அது தன் அலமற்ற சிந்தை, அது சுயநலமற்ற சிந்தை. அதாவது தனக்கென்றே வாழாத சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. தனக்கென்றே வாழாத சிந்தை ஆவியின் சிந்தை. சோ இந்த சிந்தை எனக்கும் உனக்கும் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் அல்ல அல்ல அல்ல. பொதுவாக இன்றைய நாட்களிலே மனிதர்கள், ஜனங்கள் இந்த சுயநலம் உள்ளவர்களாய், தன்னலம் உள்ளவர்களாய், அல்லது வேதம் சொல்ற பாரிசுவ தற்பெரியர்களாய் வாழ்கிறார். இது கடைசி காலத்தின் ஒரு அறிகுறி என்று சொல்லட்டுமா? கடைசி காலத்தில் நடக்க போற காரியங்களை, கடைசி காலங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு பட்டியலை போடுகிறது. அதுல முதலே குறிப்பிடப்படுறது தற்பிரியன். வாசிங்க, 2 3:1-2 படி. 2 மூணாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு.
கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான்.
இல்ல இல்ல, ரெண்டு திமுத்தி, ரெண்டு திமுத்தி மூணு ஒன்னு ரெண்டு.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்றாக.
எப்ப கொடிய காலம் வரும்? கடைசி நாட்கள். நல்லா தயவு செய்து அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு செவிவோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் இயேசு. வேற ஒன்றை உங்களுடைய காதுகள்ல பிசாசு ஓதுறதுக்கு இடம் கொடுக்காது. டோன்ட் கிவ் அ ரூம் டு தி டெவில். உங்க மைண்ட்ல பிசாசு விளையாடுறதுக்கு இடம் கொடுக்காது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த அறிவு நமக்குள்ள வர வேண்டும். இந்த அறிவு கடைசி நாட்கள் கொடிய காலமாக இருக்கும். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. சோ அந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் எப்படி இருக்கும், இந்த கடைசி நாட்களிலே இந்த கொடிய காலங்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறது அடுத்த வசனம்.
எப்படி எனில் மனுஷர்கள்
கவனிங்க, எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பார்களா சொல்லுங்க, தற்பிரியர்களா. கொடிய காலங்களுக்கு மனுஷர்களிலே காணப்படுகிற குணாதிசயங்களை குறித்து வேதம் பட்டியல் போடும் போது முதலிடம் எதற்கு கொடுத்திருக்கு தெரியுமா? தத்பிரியம், தன்னலம் உள்ளவர்களாய், சுய நலம் உள்ளவர்களாய் கடைசி நாட்களிலே மாறிவிடுவார். சுயநலம் என்றால் என்னங்க? தன்னலம் என்றால் என்ன? தற்பிரியங்கள் அர்த்தம் என்ன? தனக்கே பிரியமாய் வாழ்கொள்ளும் வாழ்வது. நான் வாழ்ந்தால் போதும். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட். ஐ ஹவ் ஃபெய்த் இன் ஆஃப் இட் இஸ். நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மற்றவங்களை குறிச்சு கவலை இல்லை. நான் வாரே சேர்ச்சிக்கு பாட்டு பாடுறேன், சுதந்திரம் பண்றேன், நேரத்தை பார்க்கிறேன், முடிஞ்சதுல ஓகே டாட்டா, வி வில் சீ யூ லேட்டர் நெக்ஸ்ட் சண்டே. இடையில நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, ஹவ் இஸ் யுவர் லைஃப், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ, இதையெல்லாம் இன்றைய கிறிஸ்தவம் மறந்து போயிடுச்சு. ஆகவேதான் சபை தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டிய அளவுக்கு வளரும். நாம் எங்கேயோ தடுமாறிட்டோம் அல்லது தவறிட்டோம். So now the age group, we should be acknowledged or accepted. நமக்கே பிரியமாய் வாழுகிற வாழ்வு, தனக்கே பிரியமாய் வாழுகிற வாழ்வு, அது தன்னலமான வாழ்வு, சுயநலமான வாழ்வு. இதைத்தான் வேதம் சொல்றது, கடைசி நாட்களில் ஜனங்கள் தற்பிரியர்களாக வாழுவார். நான் என்ன சொல்ல, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இப்படியும் சொல்லிக் கொள்வார்கள். என்னால ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், இப்படி சொல்லிக் கொள்வார்கள். என்னை பொறுத்தவரை அது அவருடைய அறியாமை என்பதான் நான் நம்புறேன். என்னால மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வாழ்ந்துட்டு போறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இது சுயநலமான வாழ்வு, இது தன்னலமான வாழ்வு, இது கிறிஸ்துவ சிந்தை அல்ல, இது கிறிஸ்துவ சிந்தை அல்ல. ஹலோ, யாராவது ஆமே
சொன்னா?
வேதம் என்னிடத்துல இப்படியாய் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவருடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றவைகளையும் தேடுபோமாக. இன்னும் சொல்ல போனால், உண்மையான கிறிஸ்துவ சிந்தை உள்ள ஒரு தேவ மனிதன் மற்றனுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு பிரயோஜனமான விதத்திலே வாழ்ந்தே ஆக வேண்டும். இப்படி சொல்ல போனா, டேக் அபவுட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளும். நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன், என்ன கவனிங்க, தயவுசு இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார், நம்ம கிறிஸ்துவ சிந்தையா வாழ்வோம், நமக்கு எல்லாருக்கும் யார் முன்மாதிரி, முழுமையானவரும் பழுதில்லாத ஒரே ஒருவர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன கவனிங்க, ஏசு எடுத்து பார்ப்போமே, அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில். ஒரு நிமிடம் கூட இயேசு தனக்காக வாழ்ந்ததாக நாம் பார்க்கவே முடியாது. இன் மை பைபிள், வேற வேதத்துல இயேசு இந்த உலகத்தில் இருந்த வாழ்ந்த மாமிசத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாளாவது அவர் தனக்கென்றே வாழ்ந்ததை என்னால பார்க்கவே முடியல், பார்க்கவே முடியல். தேடி பார்த்தாலும் கிடைக்கவே முடியல், தனக்கென்றே வாழவும். மாறாக என்ன கவனிங்க, நாம் எல்லாருக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு இந்த நிலையில நீயும் நானும் இருப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நீயும் நானும் வாழுவதற்காக, இன்னைக்கு நீயும் நானும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக, நீயும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு தன்னையே பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இதைத்தான் நாம் இன்னும் கண்டு கிழமையில் பார்க்க போறோம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து அது மாண்டால் ஒழிய பலன் கொடாது என்று சொல்லி அந்த கோதுமை மணியாக அவரே மாறி சிலுவையிலே மாண்டார். நிலத்தில் விழாத கோதுமை மணி பலன் கொடுக்காது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நீங்க ஒரு விதையை நிலத்திலே போட்டு அது விடித்து சிதறி தன்னையே இழந்தால்தான் அங்க இருந்து ஒரு வருவார் மொழியில, அவரிலிருந்து அநேக கோதுமை மணிகளை நாம் பார்க்கணும். இல்லாட்டால் நாம் கோதுமை மணியோ நெல்லைய விதைக்கணும்னு வைங்க, நான் சாக மாட்டேன், நான் மாள மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீ போடுறனா போட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அந்த நெல் சொல்லுமா இருந்தால் அந்த நெல்லில் இருந்து அநேக நெற்கதிர்கள் வாரத்துக்கு வழியே இல்லை. இயேசு என்கின்ற ஒரு கோதுமை மணி சிலுவையிலே மாண்டது, மறித்தது, தன்னை இழந்தது, தன்னை கொடுத்தது, தன்னை தந்தது. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரும் அதனால் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசு சீரனமாய் வாழுவதாக இருந்தால் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு அவர் வந்திருக்கவே கூடாது. என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்று பிதா கேட்ட போது இயேசு ஃபாதர் இதோ அடியே என்னை அனுப்பும், உம்முடைய காரியமா, உம்முடைய தகப்பனே பிதாவே உம்முடைய விருப்பம் இந்த ஜனங்கள் சாகக்கூடாது, அவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், இதற்கு ஒரே வழி நான் போக வேண்டும் என்றால் நான் போகிறேன். அப்ப பிதாவன சொன்ன, எஸ் நீ போகணும், உன்னை உன்னை புரிவது எனக்கு கஷ்டம். ஒரே போராட்டம், ஒல்லி பிகோடன் சன், பிதாவுக்கு ரெண்டு குமாரன் இல்லை, ஒல்லி பிகோடன் சன், ஒரே போரான குமாரன், ஒரே போரான குமாரன். அவரை கையளித்தால் தான் நாம் எல்லாரையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்த பிதாவானவர் தன் ஒரே குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 33 வருடங்கள், கிட்டத்தட்ட 15 மில்லியன் நிமிடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஒரு நாள் கூட அவர் தனக்காக வாழ சுயநலம் இல்லாத வாழ்வு. அவருடைய பேச்சில சுயநலம் இருக்கல, அவருடைய செயலில சுயநலம் இருக்கல, அவருடைய அற்புதங்களில சுயநலம் இருக்கல, தன்னலம் இருக்கல. எல்லாருக்காக வாழ்ந்தார், தன் வாழ்க்கை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். சேவன இப்ப என்ன கவனி, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்வு அது ஆவிய சிந்தை, தன்னலமற்ற ஒரு வாழ்வு அது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்து சிந்தைக்குள்ள நாம வரணுமா இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹலோ, உலகங்களோட ஆமே சொல்லு. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறியோ, எந்த அளவுக்கு மற்றவருடைய வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு பிரயோஜனத்துக்கு நீ உபயோகமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ தன்னலமற்ற சிந்தை உள்ளவனாக இருப்பாய். உலகங்கள ஆமே சொல்லு. சரி, இன்னைக்கு நாம் பரிசுத்தமாக வாழ்றேன் வச்சுக்கொள்ளுங்க, அல்லது உங்களை நீங்க ஒரு பரிசுத்தமா வாழும் சோதரம். இன்னைக்கு என்னுடைய உன்னுடைய பரிசுத்தம் என்னோட சாக கூடாது. நீயும் நானும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்க மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, இட்ஸ் குட், பட் நம்முடைய நீதி நம்மோடு சாகக்கூடாது. அது 4 பேர் பக்தி விருத்தி அடைய, பரிசுத்தப்பட, கிறிஸ்துவுக்குள்ள வளர, வாழ, சபை வாழ வளர, we should be shall, நாம் அதை பகிர்ந்து கொள்ளணும். Right. இப்ப நான் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணி வச்சுக்கணும். அஷ்டர் நீங்க நல்லா ஜெபம் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், நான் நல்லா ஜெபிப்பேன் தானே, மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு ஆண்ட நல்ல ஜபாவிய தந்திருக்க, நானும் ஆண்டவரும், நான் மனதியான கணக்கா ஜபிக்கிறேன், நல்லது. பட் இட் இஸ் ஒன்லி எ ஒன் சைட். ஆனா இப்படிப்பட்ட நான் ஜபம் பண்ண தெரியாமல் இருக்கிறவர்கள் அல்லது ஜபத்துல குறைவா இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் உதவி செய்து அவர்களையும் ஜபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஜபிக்கிறவர்களாக நான் மாற்றும் போது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, தன்னலமற்ற சிந்தை அற்றவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக மாறுகிறோம். பாருங்க, அப்போது நடவடிக்கையில ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவருடைய பேர் தபித்தா அல்லது தொக்கா. அவள் அந்த தாய் என்ன செய்திருக்கான் சொன்னால், சபையில் இருக்கிற மற்ற எல்லாரோடும் தன்னுடையவைகளை ஷேர் பண்ணியிருக்க. ஹலோ. அப்படி அவள் மற்றவர்களோடு தன்னுடையவைகளை பகிர்ந்து கொண்டபடியால் அந்த தவித்தால் மறித்த போது சபை முழுவதும் எழும்பிச்சு. எங்கேயோ ஜோப்பா பட்டணத்தில் இருந்த பீட்டருக்கு பேதுருவுக்கு ஆள் அனுப்பி ஆளை கொண்டு வந்து அந்த செத்து போன பிணத்துக்கு முன்பாக நிறுத்தி போட்டு எப்படியாவது இந்த உமனை, இந்த பெண்ணை நீ எழுப்பித்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் தேவை, இப்படிப்பட்ட தாய்வார் எங்களுக்கு தேவை சபையிலே, இப்படிப்பட்ட தாய்வார் சமூகத்துக்கு தேவை. ஏன் அந்த தாய், அந்த பெண், அந்த ஸ்திரீ சபையில இருந்த நாளெல்லாம் அவள் செய்த நற்கிரியைகள் அவள் சாகிறத ஜனங்கள் விரும்பே. தன்னலமற்ற சிந்தியோடு, தனக்கென்றே வாழாமல், தன் தான் பெற்ற நன்மைகளை தன்னோடு மற்றும் அனுபவித்து தானே செத்து கல்லறைக்கு போகாமல் தேவன் அவனுக்கு கொடுத்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்த போது அநேகர் வாழ்ந்தார்கள், அவளாலே அநேகர் வாழ்வு பெற்றார்கள், அவளாலே அநேகர் நன்மைகளை அனுபவித்தார்கள், அவளாலே அநேகர் பலனடைந்தார்கள். ஆகவே அவள் மறித்த போது சபை முழுவதும் நின்றது, இவள் எங்களுக்கு வேணும், ஆண்டவரிடத்திலே கத்தாமல் இவளை எடுத்துக்கொள்ளாத எங்களுக்கு வேணும், இவன் தொடர்ந்து சபையிலே வாழ வேண்டும், இப்படிப்பட்ட தாய்மார் தொடர்ந்து சபையில இருக்க வேண்டும். நான் யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு நம்ம போன ஒருவன் செத்துட்டா சபை சொல்லும் போனா மனுஷன் போய் தொலைட்டு. ஹலோ. வேண்டுமிட்ட நாலு சொட்டு கண்ணி ஓடிச்சு விடுறோம், ஆனா மறந்துக்க போய் தலை, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது தன்னலம் உள்ளவர்களை கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அறிவை மற்றவோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இறைவன் தேவன் கொடுத்த ஆற்றலை நாம் மற்றவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை மற்றோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் அந்த தேவ பரிசுத்தத்துக்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய நீதி உள்ள வாழ்வை மற்றவர்களோடு நாம் ஷேர் பண்ணி மற்றவர்களையும் அந்த நீதிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை மற்றோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களும் அந்த ஜெப ஜீவித்துக்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களும் அந்த ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும். நமக்கு உண்டானவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய குறைவுகளில் ஏதோ ஒருத்தர் நாம் உதவி செய்யணும். இது தன்னலமற்ற சிந்தை, இது கிறிஸ்துவின் சிந்தை. தொக்கால் மறித்த போது அங்க இருந்த எல்லாரும் ஓ என்று அழுது சட்டையை காட்டி, பேதர் காட்டு, இங்க பாருப்பா என் பிள்ளைகள் சட்டைகள் இல்லாம இருந்த போது இந்த அம்மா தான் சட்டை தச்சு கொண்டு தந்தாங்க. இவங்க மாதிரி சபையில பல பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தங்களுக்குள்ளே வாழ்றாங்க. எங்களை பற்றி எங்களை போல இல்லாதவர்களை, குறைவானவர்களை, எளியவர்களை கவனிக்கல, கரிசல் ஏற்றி இருந்து விட்டாங்க. ஆனா இந்த பெண், இந்த அம்மா, இந்த ஸ்திரியோ தன்னுள் தனக்குண்டானவர்கள் எங்களோடு பகிர்ந்தோடு வாழ்ந்திருக்கான். பிள்ளை போட்டிருக்க சட்டை இந்த அம்மா தன். நான் எத்தனையோ நாள் சாப்பாடுறதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த போது இந்த அம்மா வந்து எனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். நான் எத்தனையோ நாள் உடைந்து உள்ளத்தோடு இருந்த போது இந்த அம்மா வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கேன், சொல்லியிருக்கேன். இந்த அம்மா எத்தனை நாள் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கான் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அடுக்கினேன். பேதருக்கு ஒரு வழி இல்லை, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி அவளை உயிரோடு அனுப்பல. எனக்கு அருமையான ஆவியின் சிந்தை எப்பொழுதும் மற்றவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் உதவியா இருக்கணும், ஏதோ ஒரு விதத்துல நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். சரியான ஒரு ஆமே சொல்லுங்க. மற்றவளுக்கு உதவியா இருக்க முடியும், உபதிரவமாக மாறவே கூடாது. ஒரு அலையிலா சொல்லுங்க. நிமிடத்துக்கு நிமிடம், நாளுக்கு நாள் தன்னலம் மற்ற சிந்தனை உள்ளாக அலையின் கிறிஸ்து நியாயத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் தெற்க தெளிவாய் நமக்கு போதும். என்ன கருமாறு தேவ ஜனமே, எந்த அளவுக்கு இம்மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். தேவன ராஜ்யம் வளரும், சபை வளர பெருக, தேவ நாமம் மகிமைப்பட, ஜனங்கள் பக்தி விருத்தி அடைய, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பலவீனத்தில் இருக்கவங்க பலப்பட, எந்த அளவுக்கு நீ ஊன்றுகோலா இருக்க, எந்த அளவுக்கு நீ உதவியா இருக்கிறார். தன்னலமற்ற சிந்தையிலிருந்து வெளியிலேவா. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு என்று வாழ்ற வாழ்க்கை போயிட்டு இவ்வளவு காலம் அப்படித்தானே வாழ்ந்த போதும். ஓசியா 10 முதலாம் வசத்த படி என்ன சொல்லுது? ஓசியா 10:1 ஓசியா 10 முதலாம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, ஏன் தெரியுமா? அவன் தனக்கே பிரியமாய் வாழ்றான், தனக்காகவே வாழுகிறான், தன்னை குறித்தே எப்போதும் யோசிக்கிறான், தன் குடும்பத்தை குறித்தே எப்போதும் யோசிக்கிறான், தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதை குறித்தே எப்போதும் யோசிக்கிறான். ஆண்டவுடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஓஹோ, என்னை குறித்து சிந்திக்கிறது பாவம் இல்ல, நம்ம குடும்பத்தை குறித்து சிந்திக்கிறது பாவம் இல்ல, பிள்ளைகளை குறித்து சிந்திக்கிறதும் குடும்ப எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுறது பாவம் இல்ல. ஆனால் இதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டோமா இருந்தால், இந்த வட்டத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டோமா இருந்தால், நாம் பலனற்றவர்கள் தேவனுக்கு முன்பாக என்று வேதம் தெளிவாகி நமக்கு போதிக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தன்னலம் என்கின்ற குணத்தில் இருந்து நான் வெளியில வரணும். சுயநலம் உள்ள சிந்தை அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, அது மாமிச சிந்தை. தனக்கென்றே வாழ்கிறது, மற்றவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நீ மற்றவளுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார். மற்றவளுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ என்று போதிக்கிறது மட்டுமல்ல வேதம், மற்றவளுக்கு பிரயோஜனமாக நீ வாழ வேண்டும், வாழ வேண்டும். இப்படி நாம் சொல்லும் போது மற்றவளுக்கு பிரயோஜனமாக மாறும் போது நமக்குள்ள சில பாடுகளும் வரத்தான் செய்யும். சில பேர் இப்படி சொல்றாரு, நான் நன்மை செய்தேன், அவர்கள் எனக்கு தீமை செய்து விட்டார்கள், என்னை சாகும் வரைக்கும் அவளுக்கு நன்மையை செய்ய மாட்டேன். தோத்திரம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு போது சிலர் இப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன், ஏனி செத்தாலும் அந்த வீட்டு வாசம் நான் நித்திக்கவே மாட்டாங்க. என்ன வயராக்கும் பாரு, வகையிலே என்ன வயராக்கும். யாரும் இப்பயும் அப்படி சொல்லி சொல்றீங்களா? அப்படி சொல்லிடாங்க. ஆண்டவர் நமக்கு அப்படி போதிக்கணும், இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். போக மாட்டேன், கட்டையிலும் கண் முழிக்க மாட்டேன். அதுல என்ன என்ன முடிவான பாருங்க, அவங்களுக்கு உறுதியா இருக்கு, வகையில உறுதி. இட் இஸ் நாட் இது இது வந்து வேலை முடிஞ்சது கம் ஆஃப், இங்க ஏறி பாருங்கிற சத்தம் கேட்க போவடியா. அப்ப ஆகவே இதற்காக நான் என்ன செய்யறேன், மாறாமலே இருந்துடணும். அப்படியே இருந்துட்டால் அதையும் ஆண்டவர் பார்த்துக்கணும். சோ நாம் எல்லாரும் மாறணும், ஒரு தன்னலமற்ற சிந்தைக்குள்ள. சோ நாம் மற்றவர்களுக்கு ஏதோ விதத்தை நாம் உதவியா இருக்கோம். வெளியில தெரியாத எத்தனையோ நன்மைகளை நாம் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் வெளியில கொண்டு வருவாயில்லை. மற்றவருடைய பக்தி விருத்திக்கு, மற்றவருடைய வளர்ச்சிக்கு, மற்றவர்கள் அநேக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வுக்கு, ஆண்டவரோடு நீதியாய் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, செபிப்பதற்கு, விசுவாசத்தில் வளருவதற்கு, துக்கத்தில் அவளுக்கு உதவியாக இருப்பதற்கு, நாம் ஏதோ ஒரு விதத்தை நாம் உதவியாக ஒரு ஊன்றுகோலாக மாறும். தீமையோடு நாம் சேர்ந்து போகக்கூடாது, பாவத்தோடு நாம் ஒத்து போகும். ஆனால் தேவனுக்கு சரியான காரியங்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் வளருவதற்கு, தேவனுடைய சபை வளருவதற்கு, ஆண்டவருக்குள்ளே 4 பேரை நீ நிலநிறுத்தி நான் எவ்வளவு சந்தோஷம் யோசிப்பார். சோ தன்னலமற்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்வாராக. அது கிறிஸ்துவ சிந்தை போட்டு தேரம் போய்
இரண்டாவது கிறிஸ்து சிந்தை என்னவென்றால், வாசிங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10 43 45 வரைக்கும். மார்க்கு சுவிசேஷம் 10 43 45 வரை.
உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது,
உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. யாரு சொல்றது? இயேசு சொல்றார். உலகத்துல வேணும்னா அப்படி இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. என்ன சொல்றார் தொடர்ந்து வாசி?
உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால்,
பெரியவனா இருக்க, உங்களுக்குள்ளே யாராவது பெரியவனா இருக்க விரும்பினால்,
அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனா இருக்க விரும்பினால், அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
பாருங்க, இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் தன்னைத்தான் எடுத்துக்கொள்றார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். வேலையாள் எஜமானுக்கு மேற்பட்டவன் அல்ல என்று இயேசு ஒரு இடத்துல சொல்றார். சோ ரெண்டாவது சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்னவென்றால் வேலையாள் சிந்தை. முதலாவது தன்னலமற்ற சிந்தை, இரண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை வேலையாள் சிந்தை. இட்ஸ் எ சர்வன்ட்ஹுட், இட்ஸ் எ மைண்ட் ஆஃப் சர்வன்ட். வேலையாள் சிந்தை அல்லது பணியாட்கள், வேலையாட்கள். கிறிஸ்துவின் சிந்தை ஒரு வேலையா சிந்தை. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வந்தார். ஹலோ, இப்ப நமக்குள்ள யாருடைய சிந்தை வரணும்? கிறிஸ்து இயேசு சிந்தை நமக்குள்ள வர, நமக்குள்ள இருக்க இந்த காணொலி மைண்ட் மாம்ச சிந்தை மறைந்து கிறிஸ்து சிந்தை நமக்குள்ள வர. இரண்டாவது கிறிஸ்து சிந்தை வேலையா சிந்தை. வேலையாளுக்கு யார் இருக்கணும் கட்டாயமா சொல்லுங்க? ஒரு எஜமான் இருக்கணும், சரிதான். யார் ஒரு பொஸ் இருக்கணும். நம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவளா இருக்கணும்? வேலை ஆட்களா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் வேலை செய்யும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மற்றவர்களால் வேலை கொள்ள, மற்றவங்களிடத்திலிருந்து வேலை கொள்ளாமல் தான் மற்றவர்களுக்கு வேலை செய்கிறவராக இருந்தார், வாழ்ந்தார், தன் ஓட்டத்தை முடித்தார் சொல்லி பார்க்கும். நமக்குள்ளேயும் ஒரு வேலையாள் சிந்தை வரும். இந்த சிந்தை மரிக்கும் வரை நமக்குள்ள இருக்க. எனக்கு கவனிங்க, இந்த வேலையாள் சிந்தை என்றால் எஜமான் சொல்றது எதுவோ அது அவன் செய்யும். சொல்லிருக்கேன் நம்புறேன். ஆப்பிரிக்காவில் ரே மெக்கோலியன் என்கின்ற ஒரு அருமையான ஒரு போதர் இருக்கார். கிட்டத்தட்ட 18,000 பேர் அவர் சபையில் இருக்கார். தென்னாப்பிரிக்காவில் கருப்பு வெள்ளை நிற பிரச்சனை இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி. ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, அந்த ரே மெக்கோலியன் என்கின்ற அந்த போதர் சொல்றார், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நிற பிரச்சனைக்கு எந்த சபை பதில்னு சொல்றார். ஏன் அப்படி அவர் சொல்றேன்னு சொன்னா, அவருடைய சபையில கருப்பும் வெள்ளையும் ரெண்டும் கலந்தே இருக்கு. சபையில் இருக்க ஜனங்களுக்குள்ளே கருப்பு வெள்ளை என்கின்ற வித்தியாசம் இல்லை, பேதம் இல்லை, பிரிவினை இல்லை. ஆவி சமூகத்துக்கு சபை பதில் என்று பப்ளிக்காக டிக்ளேர் பண்றார். எப்படி இருக்கு யோசிப்பார்? பாராளுமன்றம் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சபையில் இருக்க தேவ மனிதன் முழங்குறார். பாருங்க, கிட்டத்தட்ட 18,000 பேர் சபையில வைத்திருக்கார். கருப்பும் வெள்ளையும் 50-50. இன்னைக்கு தேசத்தில் இருக்க இன பிரச்சனைக்கு என் சபை பதில் என்றார். சபையிலே கருப்புகள் என்கின்ற இன வித்தியாசம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்ற யூதனும் இல்லை, எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள். அதற்கு இன பிரச்சனைக்கு கிறிஸ்து தான் பதில் என்று முழங்குகிறார் அந்த மனிதன். ஹல்லேலூயா. சரி, இந்த மனிதன் இவர் ஊழியத்துக்கு வாரத்துக்கு முன்பாக, போதனத்துக்கு முன்பாக அவர் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? டாய்லெட் கிளீன் பண்ணியிருக்க. ஒரு நாள் இவர் டாய்லெட் கிளீன் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்ன? டாய்லெட் கழுவுறவுதான் என்னுடைய ஊழியம் என்று நீ சொன்னால் உம்மால் நியமிக்கப்பட்டால் காலம் முழுவதும் நான் டாய்லெட் கிளீன் பண்றதாகவே நான் இருந்துறேன் என்று ஆண்டவர் பார்த்து சொன்னார். அப்படி சொன்ன ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தூக்கி எடுத்து ஒரு வல்லமையான ஒரு போதகரா எனக்கு அந்த தென்னாப்பிரிக்கால வைத்து நடத்தி வர இருப்பார். What is your will? தோலை கழுவுறதான் என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை என்று நீ சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் அதற்கு என்னை சப்மிட் பண்றேன். எஜமானனே நான் உமக்கு வேலையாய், நீர் எதை சொல்லுகிறீரோ எதை தருகிறீரோ அதை சுத்த இருக்கிறோடு நான் செய்து முடிக்க எனக்கு பலம் தாருங்க. இதற்கு நமக்கு வேலையாய் சிந்தை வேலையாளுக்குள்ளே ஒரு பணிவு இருக்கு. எப்பயும் அவன் எஜமானுக்கு முன்பாக போய் தலை நிமித்தம் நிமிக்க மாட்டான். இல்ல கூலி குறிவு போறீங்க போனால் கூலி குறுகி நிற்போம் இல்லையா? அங்கே போய் போஸ்ட் பண்ண மாட்டேன், வீட்டுல தான் போஸ்ட் பண்ணும். வீட்டில் இருக்க போஸ்ட் பண்ணும். ஆனா அங்க போன கூலி குறுகி நிற்போம். அதிகாரத்துக்கு முன்னே வளைய விரும்புகிற நமக்கு அன்புக்கு முன்பாக நிமிந்து நிற்கிறது நியாயம். அவுஸ்லாண்ட் ராம்ல அதிகாரம் இருக்கு, அவங்க தான் உங்களுக்கு விசா, நமக்கு உங்களுக்கு கிராண்ட் பண்ணணும் விசா. வீட்டுல விசா கிராண்ட் பண்ண மாட்டாங்க. விசா வீட்டுல உங்களுக்கு சோறு போடுவாங்க, உங்களுக்கு வேலை செய்யறாங்க, உங்களுக்கு தீ போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு தீ போட தெரியும், எனக்கு வீட்டுல தீ போட்டு தான் உங்களுக்கு தீ குடிக்க மாட்டேன். வர அங்க போஸ்ட் பண்றோம். ஹாய் போல். ஆனால் அதே ஆள் நாம் அங்க போனதுல வேறு விதமாக வளைஞ்சு கூணி குறி என்று நிற்கிறோம். இது நியாயம். நீங்களே சிந்தித்து பாரு. இவைகளை உங்களுக்குள்ள நிதானியாமல் இருக்கிறது என்ன என்று இயேசு சொன்னார். போல் ஒரு ஒரு வேலையான சிந்தை நமக்குள்ள வரும். இதை கவனிங்க. எந்த அளவுக்கு தேவனால நீயும் நானும் உயர்த்தப்பட்டாலும், எந்த அளவுக்கு தேவன் உன்னை வல்லமையாக ஆசீர்வதித்தாலும், உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஒரு வேலையால் சிந்தை இருந்துதான் ஆகும். சொல்லு, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். அதே இயேசு கடற்கரையில சீஜைகளுக்கு மீன் திருள் போட்டு கொடுத்துருக்க தெரியுமா? பிள்ளைங்களே அசிக்கிறது புசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இயேசு நான் ஒன்னும் கதவுடைய இல்லை, நீ யோசிக்கூட கிரில் போட்டு சொல்ல பார்த்துட்டு இந்த நாட்டில் கிரில் போடுற மாதிரி இயேசு நான் அப்படி சொல்லல. பொறித்த மீன் எல்லாம் பொறிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் வாராங்க கரையில எல்லாம் பொறிச்சல ஹனகனமா இருக்கு. அப்பப்பா எப்படி இருக்கு? நான் லோடு என்று சொல்லி போட்டு சாப்பாடு போடலாம். அப்படி எங்கும் போஸ்ட் பண்ணதாக நான் பார்க்கலாம். ஊழியக்காரர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு வேலையா சிந்தை இருக்கும். ஊழியங்களில் ஆண்டவர் அதிகாரங்களை கொடுக்கிறார், உண்மை. ஆனால் நாம் வேலையா யாருக்கு வேலையா? இயேசுக்கு வேலையா? உலகத்துக்கு அல்ல. ஹலோ, சரி, நான் உன்னை அழைத்த தேவனுக்கு நீயும் நானும் வேலையாளப்பா. எஜமான், ஹீஸ் எஜமான். அவர் என்ன சொன்னாலும் எப்போதும் எஸ் லோடு போக வேண்டியது. நோ லோடு சொன்னா வேலையாச்சு போடு நேரம். மூணாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, கிறிஸ்துவ சிந்தை. மூணாவது என்னவென்றால் அது ராஜ்ய சிந்தை, கிங்டம், ராஜ்யம், தேவ ராஜ்யம். வாசிங்க மார்க் 1:15, சீக்கிரம் படி. மார்க் 1:15, மார்க் 1:15.
காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார்.
காலம் சமீபாயிட்டு தேவ ராஜ்யம் வர இயேசு சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது உங்களை நாமும் பரிசுத்தப்படுவதாக, அப்புறம் உம்முடைய மச்சல் லெட் யுவர் கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று எங்கே இருந்து ஜெபிக்கிறாரு? பூமியில இருந்து ஜெபிக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பூமியில வேற ஒரு ராஜ்யம் இருக்குது. ஆகவே பிதாவிடத்துல ஜெபிக்க கட்டுக் கொடுக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என பூமியிலே வேறு ராஜ்யம் இருக்குது. ஆகவேதான் இங்க பிரச்சனை. ஹலோ, இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை. ஈவன் நோ திணறுது, ஈரானில் இருக்க நீக்குரிய டிஸ்பியூட்டை எப்படி தீர்க்கிறது, நோர்த் கொரியா இருக்கிற நீக்குரிய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, திணறுகிறது. 15 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க இறங்கார புடிச்சார். I don't talk about the political, but I tell you something. What's going on in this world? In our nowadays, பிரச்சனை, நாடுகளுக்கு நாடு பிரச்சனை. இங்க வேறு ராஜ்யம், இது பிசாசு ராஜ்யம், இருக்கிறபடியால் பிரச்சனை. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரச்சனை இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் எழுதப்பட்டு, அங்கே குழப்பம் இல்லை, குளறுபடி இல்லை. அது நீதியுள்ள ராஜ்யம், அது சமாதானமான ராஜ்யம், அது அன்பின் ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியிலே பிசாசு ராஜ்யம் இருக்கிறபடியாதான் ஜனங்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிற்கிறான், சகோதரனுக்கு சகோதரன் எதிராக நிற்கிறான். வாய், அவர்கள் பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு ராஜ்யம் தான் நிலைத்து நிற்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பின, எத்தனையோ சக்கரவர்த்திகள் எல்லாம் எழும்பினார்கள், எல்லாம் விழுந்தது. ஆனால் ரெண்டே ரெண்டு சாம்ராஜ்யம் தான் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. ஒன்று தேவன ராஜ்யம், மற்றது பிசாசு ராஜ்யம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவன ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. சோ கிறிஸ்து சிந்தையில தேவனுடைய ராஜ்யம், நமக்குள்ளே தேவ ராஜ்ய சிந்தை இருக்கணும். என்ன கவனிங்க பிளீஸ், நமக்குள்ளே ராஜ்ய சிந்தை வரணும். நாமும் ஒரு காலத்தில் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே, ஆதிக ஆதிக்கத்துக்குள்ளே, பிசாசின் அந்தகாரத்துக்குள்ளே இருந்தோம். ஆனா ஆண்டவரோ நம்மை பிடுங்கி எடுத்தார். கொலோசியர் 1:13 என்ன சொல்றது படிங்க. 1 கொலோசியர் 3:13, சீக்கிரம் படி. கொலோசியர் 1:13,
இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி,
நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து உன்னையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா.
நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், விடுதலையாக்கி தன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், கிறிஸ்து இயேசுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இந்த பூமியிலே நாம பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழுகிறோம். இன்னும் வேதத்தின் பாணியில் சொல்லப்பட்டால், சொல்ல போன நாம் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளால் ஸ்தானாதிபதி, அம்பாசிடர் ஆஃப் காட். ஹலோ, தேவ பிள்ளைகளாக நீயும் நானும் தேவ ராஜ்யத்தின் தூதுவர்கள், அம்பாசிடர் ஆஃப் காட், ஸ்தானாதிபதிகள் என்று வேதம் சொல்றது. உலக பிரகாரமாக பாணியில் சொல்ல போனால், இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டு தூதர்கள், ராஜ்ய தந்திரிகள், தூதுவர்கள் இருப்பார். இந்த நாட்டில் அமெரிக்காவில் இருக்க ஒரு தூதுவர் இருப்பார், சீனாவில் இருக்க ஒரு தூதர் இருப்பார். தங்க தங்க நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அந்தந்த தூதுவர்கள் இருக்கார். தங்கள் ராஜ்யத்தை காத்துக்கொள்ள, அதை மேன்மைப்படுத்த, அதை ஸ்திரப்படுத்த தூதுவர்கள். The Bible says, we are the ambassador of God. நாம் ராஜ்யத்தின் தூதுவர்கள். விளங்கிக்கோ, நீ தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதி. ஈவன் இந்த பூமியில வாழ்ந்தாலும், பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும், நீயும் நானும் தேவனுடைய பிரதிநிதிகள், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். நமக்குள்ளே தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை இருக்கணும். நாம் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், எஸ்டாபிளிஷ் பண்ணணும், ராஜ்யத்தை பெருக்கணும், தேவ ராஜ்யத்தை பெருப்பிக்கணும். லிசன் டு மீ, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெருப்பிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பெருக, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் வளர, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் வாழ, நீயும் நானும் அதற்கு உடந்தியாக இருக்கணும், அதற்கு நாம் உதவி செய்யணும், அதற்கு நாம் காரணராக இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு என்ன, ராஜ்ய தேவராஜ்யம் வந்தானா வராட்டானா நமக்கு என்ன, நாம உண்டு நம்ம உண்டு சோத்திர வேசப்பா போயாச்சு. நோ, இது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. பிலோவே, சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக அறியாமல் என்கின்றது ஒரு இருள் என்று வேதம் சொல்றது. அறிந்தும் அறிய விருப்பமெல்லாம் இருக்கிறது, அது பெரும் பாதம். நாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்பயும் யாரை ரட்சிப்புக்குள்ள கொண்டிருக்கலாம், யாரை கத்தருக்குள்ள நிலைநிறுத்தலாம், எங்க போய் சூசம் சொல்லலாம், எப்படி போய் ஜெபம் பண்ணலாம். இந்த சிந்தனை ராஜ்ய சிந்தனை. இந்த தேவராட்சியம் இந்த பூமியில வரணும் என்றால் சபைகளுக்கு கூட தான் வரது. ஆவேதான் என் சபையை நான் கேட்க பாதத்தில் வாசல்களை மேற்கொள்ளார். ஆவேதான் சபைகளுக்கு விரோதமாக பாதத்தின் வாசல்கள் மோதிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் சபைக்கு தலைவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் வரை சபைகளை பாதத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ராஜ்யம் வரணும் சபைகளோட. அவ சபைகளிலே நாம் சரியாக இயங்கி ஸ்தானாதிபதிகளாய் நாம் இயங்கணும். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா ராஜ்யத்தை நஷ்டப்படுத்த கூடாது. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா ராஜ்யத்தை நஷ்டப்படுத்த கூடாது. ராஜ்யத்தின் வேலைகளை ஸ்தம்பிதம் அடைய பண்ணக்கூடாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சரி, இன்னைக்கு பிரிட்டிஷ்ல ஏர்கிராப்ட்ல வேலை செய்யறவர்கள், ஐ மீன் விமான பணியாட்கள் எல்லாரும் ஸ்தம்பி, ஐ மீன் என்ன சொல்றது, வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தம் என்ன பாதிக்கப்படும், அந்த தேசத்தில் இருக்க விமான பணி என்ன முழுக்க ஸ்தம்பிதமாகுது. எங்க நஷ்டம் வருது, ராஜ்யத்துக்கு, தேசத்துக்கு. இதே போல சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் தான் 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 செய்ய வேண்டிய வேலைகளை சரியாமல் அதை செய்யாமல் விடும்போது ராஜ்யத்தின் வேலை பாதிக்கப்படுது, ஸ்தம்பிதம் அடைது, என்ன பரிதாபம். ஆனா நாம் ராஜ்யத்து தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகள் தூதுவர்கள் நம்மளை நம்பி ஆண்டவர் கொண்டு வந்த நிலைநிறுத்தி வச்சிருக்க நாட்டி வச்சிருக்கார். ஏற்கனவே இருளின் அதிகாரத்தில் ராஜ்யத்துக்கு நம்மை பிடித்து எடுத்து நம்மை விடுதலையாக்கி தன்னை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய ஆவியை தந்து தன்னுடைய அபிஷேகத்தை தந்து தன்னுடைய வேதத்தை தந்து நம்மை வைத்திருக்கிறார். ஆனா நாமோ எனக்கு என்ன போச்சு என்று இருந்தோமா இருந்தால் ராஜ்யம் வளருவது எப்படி, ராஜ்யம் வருவது எப்படி. சிந்தி, தேவ ராஜ்யம் பெருக நீயும் நானும் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கு யோசி. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குமா, இருக்கும் என்று வச்சுக்கொள்ளுங்க, அதனால ராஜ்யத்தின் பணி தடைபடுவதா, நாங்கள் இறங்கி வர மாட்டோம், நாங்கள் பெரிய வேலை செய்யறோம் என்று முழங்குகிறார் நெகேமியான் ஒரு தேவ மனிதன். இந்த ராஜ்யத்தின் பணியில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஸ்தம்பிதமடை செய்ய மாட்டோம், அதிலிருந்து இறங்கி வர மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை நியமித்து வைத்திருக்கிறார். இது ராஜ்யத்தின் பணி, இது அறியாத ராஜ்யம், இது தேவ ராஜ்யம், நாம் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். Should we understand the truth? It is truth. எந்த அளவுக்கு ராஜ்யம் வளருவதற்கு, ராஜ்யம் இந்த பூமியில் வருவதற்கு நீயும் நானும் பாடுபடுறோம். அவனவன் கட்சி வளரணும் என்று என்னெல்லாம் செய்யறாங்க, அவனவன் ஈராக் போன்ற அல்ல நம்ம நாடு போன்ற தேசங்கள் குண்டையும் போய் தற்கொலை இப்ப வந்து கொஞ்ச காலத்துல இது வந்து சொல்றாங்க நம்ம நாடு அறிவுமா இல்லையா, ஐரோ நேரம் துகுண்டு இந்த சாகரம் போய் என் விடுதலை சாகர கட்சி வளரன் கழகம் வளரன் வாழணும் பெருகணும் ஜெயிக்கணும் எலெக்ஷன்ல ஐ எம் ரெடி டு டு எனிதிங். ஆண்டோ நம்ம சாக சொல்லல, குண்ட கட்டி கொண்டு போய் எங்க விட சொல்லு, நம்ம வாழ சொல்லியிருக்க, சாக சொல்லல வாழ சொல்லியிருக்க. மற்ற மதங்கள் போதிக்க தெரியாது, இந்த மதத்துக்காக சாக சொல்ல நம்ம ஆண்டோ அப்படி போதிக்க, நம்ம வாழ சொல்லிருக்க சாட்சியாய் இருப்பார். நமக்குள்ள ராஜ்ய சிந்தை வரல. அடுத்தது நமக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சிந்தை சீக்கிரம் போகும். மூன்றாவது கிறிஸ்துவ சிந்தை மத்தேயு 14:14 படி, மத்தேயு 14:14 சட்ட
சீமோன் பேதுரு
மத்தேயு 14:14
இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி.
மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதில் இருக்கா. அற்புதங்களை மனதுருகி செய்தார். இந்த வசனத்தை நல்லா வாசி பாருங்க. இந்த 14:14 கீழ்பதிய பார்த்தீங்கன்னா, அவர்களில் வியாதி சிறுவர்களா இருந்தவர்களை சொத்தமாக்கினார். அதுக்கு முதல் தொடங்குது, திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்களை சொஸ்தமாக்கினார். நாயின் ஒரு விதவை அழுது கொண்டு தலைவரி கோலமாய் தன் ஒரே பிள்ளைக்காய் அழுது கொண்டு வந்ததை பார்த்ததுல இயேசு அவர் மனதுருகினார், கிட்ட வந்து பாடு ஏற்பட்டார். சதையும் மணிக்கணும் பத்துமேயும் புறவிக்குருடல். The Bible says, he moved with compassion. மேடம் மரக பஃபமம் மரக எங்கெல்லாம் மனதுனாரோ அங்கெல்லாம் அற்புதம். இயேசு மெஜிக் மாதிரி அற்புதம் செய்யல. எனக்கு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, இதோ அற்புதம் அப்படி செய்ய மனதுருகி ஜனங்கள் மேல் மனதுருகி அற்புதங்கள். என்னோட சொல்லப்படுது, இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில சோர்ந்து போவார்கள். 3 நாட்களா என்னிடத்தில் இருந்து என் போதனைகளை கேட்கிறார்கள். இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று அந்த புல்தரையில அவர்களை இருத்தி அந்த அற்புதம் செய்து 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். தேவ பிள்ளைகளுக்குள்ளே கிறிஸ்துவ சிந்தை, அதாவது ஒரு ஒரு மனதுருக்கமான ஒரு சிந்தை வரணும், ஒரு கரடு முரடான சிந்தை, எதற்கும் எதிர்த்து நிற்கிற சிந்தை, அல்லது முரட்டாட்டமான சிந்தை, அல்லது குழப்பமான சிந்தை, இதெல்லாம் கிறிஸ்துவ சிந்தை அல்ல. நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் உள்ள சிந்தை வரணும். இன்றைக்கு உலகத்திலே மனதுருக்கம் உள்ளவங்களை தேடி பிடிக்க முடியுமா சொல்லுங்க பா? மனதுருக்கம் உள்ளவங்கள உலகத்துல தேடி பிடிக்கலாம். ஆனா உலகத்திலிருந்து உள்ளே வந்து கொண்டிருக்கும்போது அதை நாம் பார்க்க முடியும். மனதுருக்கம் மற்றவருடைய பிரச்சனைகளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரணும். மற்றவருடைய குறைவுகளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மனம் இருக்க மனதுருக்கம் வரணும். மற்றவருடைய சூழ்நிலைகள் குடும்ப நிலைமைகளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரணும். ஆனால் அந்த மனதுருக்கம் சரியான விதத்தில் இருக்கு. இழிவான காரியங்களை மனதில் வச்சு மனதுருக்கிறது போல நாம் மாறிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் எலெக்ஷன் வந்த அரசியல்வாதிகள் மனதுருக்கம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க. வேத காலம் வந்த மனதுருக்கம், ஐயோ இந்த நகரத்துக்கு வந்த இந்த ஊர்ல பார்த்தா சரியான வாய்க்கால் வசதி இல்லை, இந்த ஜனங்கள் ரொம்ப பாவமா இருக்கு, என்ன நீங்க ஆக்கி விடுங்க எம்பியாக, நான் உங்களுக்கு வாய்க்கால் கண்டுதான். மார்க்கெட்ட வந்து பார்த்தா அச்சோ இது இப்ப டேமேஜா இருக்குது, என்ன எம்பி ஆக்கி விடுறீங்க உங்களுக்கு கட்டித்தாரு. பார்த்தால் ஜனங்கள் மேல் மனதுருகிறது போல இருக்கும். ஆனால் அந்த தேர்தல் அவர்கள் வந்தவுடன் அந்த வாக்குறுதி எல்லாம் பறந்தே போடும். இது அரசியல், இது இது அது வேறு, இது ஆவிக்குரிய விதம். மனதுருக்கம் ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று எழுதப்படுது நீதிமன்றம். சோ மற்றவர்களுக்கு நாம் மனதுருகி நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு மனதுருகி உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு நாம் மற்றவர்கள் மேல் மனதுருகினாத்தான் நமக்கு ஒரு கட்டம் வரும்போது நம்மேல மனதுருக்கம் உள்ளவர்களையும் ஆண்டவர் வைப்பார். நீ விதைக்காத ஒன்று எப்படி அழைக்க போற, நீ செய்யாத ஒன்று மற்றவர்களுக்கு செய்யணும் கூட நீ ஏன் எதிர்பார்ப்ப? படித்த நியாயப்பிரமாணம் தேவவசனம் எதை போதிக்கணும் ஏன் சொன்ன? மற்றவர்கள் உனக்கு எதை செய்யணும் நீ விரும்புறாயோ நீ நீ அவர்களுக்கு அதை செய். இதுதான் நியாயப்பிரமாணம் தீக்கத்தை சொல்ல முடியாது. ஹலோ நான் சொல்ல செய்ய ஆமே சொல்லு. மற்றவங்க பண்ணணும், நீ ரெஸ்பெக்ட் பண்ணப்பா, கடன்படுறதுல முந்திக்கொள். மற்றவங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும், உதவி செய். மற்றவர்களுக்கு மனதுருக்கமா இரு, மற்றவர்களுக்காக மன்றாடு, மற்றவர்கள் நெருக்கப்படும் போது உதவி செய், மற்றவருடைய தேவைகளை உதவி செய். உனக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பா. இது மாறாத பிரமாணம், இது வேத பிரமாணம். ஹலோ, ஒரு அலேலியா சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு மன துருக்கம் உள்ள ஒரு சிந்தை கத்த தருவாரா. கடைசியாக நமக்குள்ள இருக்க வேண்டிய கிறிஸ்து சிந்தை, ஐந்தாவது சிந்தை என்னவென்றால், மத்தேயு 11:29 இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 11:29 கடைசியா,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
கம்மன் லேனி. கடைசியாக கிறிஸ்து சிந்தை, ஐந்தாவது கிறிஸ்து சிந்தை என்னவென்றால் தாழ்மை. இயேசு 11:29 தன்னை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னா தெரியுமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா, நான் சர்வ வல்லம் உள்ளவராக இருக்கிறேன், நான் சகல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல, தன்னை குறித்து அவர் சொல்லும் போது சொன்ன ரெண்டே ரெண்டு வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஆகவே யூ பீப்பிள், யூ கம் லேர்ன் ஃப்ரம் மீ, வந்து இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. எதை? சாந்தத்தையும் மனத்தாழ்மை. உலகத்தில் பெருமை மிஞ்சி போய் கிடக்கு, உலகத்தில் மனம் மட்டுமே பெருகி போய் கிடக்கிறது. But the Lord Jesus Christ ஜனங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, you come and let me, I am the Lord, I am your God, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கவனி, தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வதல்ல, நாம் கற்றுக்கொள்ளுது. இரண்டையும் விலை கொள்ளணும். எனக்கு தாழ்மையை தாரும், தாழ்மையை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறதை விட தாழ்மையை இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளுங்க சொல்லல, இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஐ ஆம் தி லார்ட், நான் தானப்பா உங்களுடைய எஜமான், நானே இப்படி இருக்கிறேன், நானே ஒரு வேலையாள் மாதிரி இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன். தேவாதி தேவன் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவா எழுதுகிறார். எல்லாம் அவர் மூலமாகவும், எல்லாம் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் அவர் மூலமாக உண்டு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள எல் ஷடாய், த ஆல்மைட்டி காட், த ஓம்னிப்ரெசன்ட், ஓம்னிபோட்டன்ட், எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ ஞானமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், தேவனுடைய குமார் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மா இருக்கிறேன். யூ பீப்புள் கம் அலேன், என்னத்துல வந்து கட்டு, நானே இப்படி இருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி இருக்க, நாம் யாரை பின்பற்ற போறோம்? நம்முடைய ஓன் சிந்தை, நம்முடைய சொந்த சிந்தையில நாம மேட்டிமையாக நடக்க போறோமா, அல்லது கிறிஸ்துவை பின்பற்றி அவரை வந்து கற்றுக்கொண்டு ஒரு மெய்யான ஒரு மனத்தாழ்மையோடு வளப்போறோம்? இந்த தாழ்மைக்கு ஒரு பக்குவம் வேணும். யாராவது உண்ட சொல்லிட்டா மெய் மனத்தாழ்மை சீரா சினக்கா. ஒருவேளை நான் சொல்லாதது செய்யாதத மற்றவர்கள் சொல்லிட்டா அது சீராது சினக்கா. ஏனென்றால் அவளுக்குள்ள மெய் மனத்தாழ்மை. இது எப்படி நான் சொல்றேன், ஏசு எனக்கு கொஞ்ச நாள் சிறுவையில் அறையப்படப்போ, அது ஏற்கனவே அறையப்பட்டுட்டாரு, நாம தியானிக்க போறோம். அவரை பார்த்து பரிகாசம் பண்றாங்க, மற்றவங்களை ரட்சிக்க பண்ண சொன்னி, உன்னையே ரட்சிக்க திராணி இல்லை, இதே உடக்குமான இறங்கிவா. நம்முடைய உள்ள நம்முடைய மனமுட வெடிச்சு சிதறி இருக்கும். என்ன சொன்னீங்க, எல்லாவற்றையும் எது சொல்றது, மயர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். நாம எல்லாம் என்னத்துக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கோம், ஆடுகள். ஹலோ, நீ நான் யாருன்னு வேத சொல்லுது, ஆடு. சில இடத்துல பார்த்தா புலி மாதிரி நிக்கிறோம், புரிஞ்சு கொள்ள முடியல, புலி மாதிரி நிக்கிறோம். சம்திங் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அவர் செல்ஃப். வேத சொல்றது ஆடுகள், சாந்தமான மிருதுவான் எளிமையா. நீங்கள் எல்லாம் புலிகள் என்று எங்கும் இயேசு சொன்னதாக நான் காண முடியும், அல்லது நீங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்றெல்லாம் இயேசு சொன்னதாக காண முடியும். ஆடு, நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பன். ஆடுகளுக்கு தான் மேய்ப்பன் இருப்பான் ஒழிய சிங்கங்களுக்கு மேய்ப்பன் இருக்க முடியாது தெரியுமா? புலிகளுக்கு எங்கேயும் அதை மேய்ப்பன் இருக்க முடியும் இல்லையா? எல்லாம் சுவர் ஆடு, அதான் குழப்பம். சோ லிசன், தாழ்வு நமக்குள்ள ஒரு பக்குவத்துக்கு சொல்லாத சொல்லும் போதும் பேசாம இருந்த, பிகாஸ் நமக்குள்ள மெய் மனத்தாழ்வு இல்லாதபடியத்தான் பல இடங்களில் சீரம் சினக்கிறோம், மற்றவர்களை வேதனைப்படுத்துறது, மற்ற உள்ளங்களை உடைக்கி தள்ளுறது, ஊன்றி கட்டாம. சொல்றார் நான் சாந்தமும் மனத்தாழ்வு. சோ இதனால நாம் கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு சொல்லி ஒரு அளவுக்கு நாம கற்றுக்கொண்டோம். ஐந்து விதமான கோணங்களை நாம் அவரை பார்த்தோம். அவர் தள்ளமற்ற சிந்தை உள்ளவராக இருந்தார், வேலையா சிந்தை உள்ளவராக இருந்தார், ராஜ்ய சிந்தை உள்ளவராக இருந்தார், மனதுருக்கம் உள்ள சிந்தை உள்ளவராக இருந்தார், தாழ்மை உள்ள சிந்தை உள்ளவராக இருந்தார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் எனிலும் எரிக்கிறவர். பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டார். எளிமணிப்போமா, சிவமா.